திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. இது எல்லாரும் உலகத்துல நிறைய சொல்லுகிறார்கள். அடியாரு சிவனடியாருன்னு பக்தர்களா இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று வருகிறது அல்லவா. அது தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொன்ன உடனே எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்பது மறுதலை சொல்லுது. தென்னாடுடைய சிவனை போற்றி, அதுக்கு எதிர்ப்பு மாதிரி அடுத்தது எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. தென்னாட்டுக்கு மாத்திரம் சிவன் இல்லை, எந்நாட்டவருக்கு இறைவனா இருக்கிறவர் என்கிற மாதிரி அந்த சொற்கள் அமைந்திருக்கிறது. இது பாராயணம் வரிசையா சொல்லுகின்றபடியினாலே இது முழுவதும் சொல்ல வேணும். தனியா பிச்சு சொன்னா அது அர்த்தங்கள் வேறையா போகும். அதனால தனியா சொல்லப்படாது என்பது சைவ மரபு. அது சைவ மரபு தெரியாதவர்கள் எல்லாம் தென்னாடு ஈஸ்வரன் எடுத்தவுடனே தென்னாடு ஈஸ்வரனே போற்றிதான் சொல்லுவார்கள். நம பார்வதிபதியை சொல்றது இல்லை. கூட்டங்களை பார்த்துருக்கீங்கள, நம்ம கூட்டம் தான் நம பார்வதிபதியன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த மற்ற உலகத்திற்கு பக்த கூட்டம் அத்தனையுமே தென்னாடுடைய சிவனையை போற்றினார். அது ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த போற்று திருவகவல் ஒரு உறுப்பு போல், ஒரு உருவம் போல், உருவம் போல். இந்த உருவத்துல ஒன்ன பிக்கப்படாது அப்படிம்பாக குருநாதர், பிக்கப்படாது சொன்னா பூராவும் சொல்லு அப்படிம்பா. அதுக்குதான் மங்கள பாக்கியமா பார்வதி பதையே சுவாமி எம்பால் ரெண்டு பேரும் வந்துடுறாங்கல்ல நம பார்வதி. அது முதல்ல ஆரம்பத்திலே என்ன சொல்லுது, நம வணக்கம் முதல்ல போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளைங்கிற மாதிரி முதல்ல நமங்கிறதுக்கு வணக்கம் நமஸ்காரம் யாருக்கு, பார்வதியினுடைய பதி, பார்வதிக்கும் பதிக்கும் பார்வதியினுடைய பதியாகிய சிவபெருமான். அவன் பேர் என்ன, அரகர மகாதேவன். பார்வதியினுடைய வீட்டுக்காரன் பேரு அரகர. எல்லாரும் அரகரன்னு சொல்ல வேணும் என்பதற்காக பெரியவர்கள் அப்படி வாக்கி தந்துருக்காங்க. முதல்ல மங்களகரம் அவருதா, பார்வதி வதையேன்னு பொண்ணு மாப்பிள்ளையா வருதா, வருதா. இப்படி பொண்ணு மாப்பிள்ளையா வந்த உடனே அடுத்தாற் போல என்ன சொல்ற, அரகர மகாதேவன். எவ்வளவு அருமையான ஒரு நாமத்தை நாமாவளி இப்படி வச்சிருக்காங்க, இது தெரியல பல பக்த கூட்டங்களுக்கு தெரியல. அதுதான் அதனால நம்ம பார்வதி வதையே என்று சொன்ன உடனே எல்லாரும் அரகர மகாதேவா சொல்றாங்க. மகாதேவன் என்பதில் அவனுடைய பரத்துவம் வழங்குது. அரகர என்கிறது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. அரகர என்பது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. சிவ சிவ என்பதும் அரகர என்பதும். அதனாலதான் அந்த ரெண்டு மந்திரத்தை எடுத்து திருமூலர் ரெண்டு பாட்டு பாடியிருந்தார். சிவ சிவ என்கிற தீவனையாளர், சிவ சிவ என்றிட தீவனை மாடும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலை மாந்தர். இப்படி அறியாதவன் அப்பவே இருப்பான்னு அவருக்கு தெரிய மாட்டேங்க. அரகராவ தெரியாதவன் சொல்லாதவன் இருப்பான் அப்பவே தெரிய மாட்டேன். அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியலை மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவார். அமரனா தேவர்கள் ஆவார். அதுக்கு மேல அரகர என்ன அரும்பரப்பர். எவ்வளவு இந்த அரகரங்கிற நாமத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு பத்தியா, எதுல சொல்லியிருக்காரு, வெறும் மந்திரத்துல சொல்லல, திருமந்திரம்.
இது ஒரு யோசனை பண்ணி அப்புறம் பாட்டு பாடுது. நாலு வரி, 364 நாள், 364 தூங்கிட்டு ஒரு நாள் விழிச்சிருந்து ஒரு பாட்டை பாடிவிட்டு மறுபடியும் தூங்குறது 364.
அரகரங்கிறத திருப்பூர்ல அருமையா சொன்னாரு அருணாசு, அரகரா எனா மூலர், அரகரா எனா அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று பழனி திருக்கோள். அதற்கு மேல ஞான சம்பந்தர் வாழ்க அந்தனர் வானவர் ஆடின வீழ்கதன் புனல் வேந்தனு ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் உயர்ந்திருக்கு. இப்படி சொல்லி இருக்குது அரகர என்கிற நாமத்தை. அதை சொல்லாம விட்டுட்டு தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாற்றவர்கள். இது பாடல், இது எல்லாரும் சொல்லுவதற்காக அமைத்ததல்ல, படிக்கிறதுக்காக பாராயணம் பண்ணுவதற்காக அமைத்தது. இது கூட்டத்திலே மக்கள் சிவநாமத்தை சொல்ல அதுக்கு அந்த சிவநாமத்தை முதலாக இருக்கின்ற பார்வதிபதியன்னு சொல்ல அப்புறம் சிவநாமத்தை எல்லாரும் சொல்லுவதற்காக அமைந்தது. அது அனாதிகாலம் தொட்டு பெரியோர்களாலே கையாளப்பட்டது, அப்படிப்பட்டது. அதனால இதுல தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிறாரு. கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அமெரிக்காவில் இல்லையா சிவன் இருக்கிறான், ரஷ்யாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், ஜப்பான்ல இருக்கான், ஈரான்ல இருக்கான், ஈராக்ல இருக்கான், பாகிஸ்தான் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கான், எல்லா நாட்டிலயும் இருக்கிறான். அவரவர்கள் சிவன் தன்மையை அறியாது ஏதோ ஒரு பெயரை ஏதோ ஒரு தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார். சிவனை அறிவதற்கான ஒரு ஞானம் அந்த நாடு கிடையாது. சிவனை அறிந்து பக்தி பண்ணுவதற்கான ஒரு ஞானம் மற்ற நாடுகளுக்கு கிடையாது. அந்த ஞானம் சிவஞானம், சிவனை அறிந்து பக்தி பண்ணுகின்ற ஒரு ஞானம் இந்த தென்னாட்டுக்கு தான், தென்னாட்டுக்கு தான். அதனாலதான் தென்னாடு உயர்ந்தது. மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட என்பது பெரிய புராணம். நல்ல கவனமா கேட்கிறீங்களா? மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட, இந்த தவம் செய்வதற்கு யோக்கியமான திசை தென் திசை. தவம் செய்வதற்கு யோக்கியமான, கரும்பு போடுறதுக்கு லாயக்கான பொருத்தமான காடுங்க இந்த காடு. இந்த நிலம் கரும்பு நல்லா வரும், இந்த நிலம் நெல்லு நல்லா வரும். சொல்றோம் அல்லவா, எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா நிலத்திலையும் கரும்பு வருமா? எல்லா இடத்துலயும் வாழை வருமா? அதனாலே இந்த நிலம் வாழை நன்றாக வரும் என்பது போல இந்த தென்னாடு தவம் செய்வதற்கு தகுதியானது. என்ன காரணத்தினாரே என்று கேட்டால், சிவபெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற தலம் அதிகமானது தென்னாடு. பாடல் பெற்ற தலம் மாத்திரம் 275, இன்னும் பாடல் வராதது அதிகம். அதனாலே பல ஆயிரக்கணக்கான தலங்களை உடையது, சிவாலயங்களை உடையது தென்னாடு. மற்ற ஆலயங்கள் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போன சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது. 10 வீடு இருந்தாலும் அங்கே ஒரு பிள்ளைய உட்கார வச்சு விடுறாரு. ஒரு 10 வீடு சரி வச்சுக்க, பெரிய பிள்ளைய உட்காருப்பா. அவரே உள்ளேயும் சிவபெருமான வேற இல்ல, இல்ல சிவபெருமான பெரிய உள்ளே இல்ல. இவனுக்கு நல்லா என்ன பூஜை பண்ண தெரியாது, நீ அறகுறையா பண்ணாலும் நீ ஏத்துக்க பாத்துக்க, ஏத்துக்க பாத்துக்க, அதுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி உட்கார வச்சு விடுறேன். இவனுக்கு அவ்வளவு கருவி அறிவு போதாது, ஆகம அறிவு பத்தாது, பூஜை பண்றதுக்கான புத்தி இதெல்லாம் பத்தாது. அதனால நீ இருந்துக்க பாத்துக்க, முன்ன பின்னாதான் சரி பண்ணிக்க, சரிப்பா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி கேட்டு உட்காந்துரு. இவரு பாத்து கேட்டா ஊரு, எல்லா ஊரும் சிவாலயம் தான், எல்லா ஊரும் சிவாலயம், சிவன் இல்லாத ஊரே இல்லை. அதனாலே இந்த தென்னாடு சிவனுக்கு மிக பிரியமான நாடு. இப்ப காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு போனான்ல, உன் திருவடியில் இருக்கணும், நான் பாட்டு பாடணும், அன்பு வேணும் அப்படிலாம் கேட்டாளா? சரி இங்கே இரு, பாட்டை பாடு, திருவடியில இருன்னு சொல்லலாம். உள்ள ஏன் திருவாலங்காட்டுக்கு போய் சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு போ திருவாள. அப்பர் சுவாமி போனார்ல கைலாய காட்சியை காணணும்னு, கைலாயத்து பக்கம் போட்டல, சரி பாப்பாக்கு பாத்துக்கிட்டுறா அப்படி சொல்ல விட்டு திருவயத்துக்கு போ, அங்க வந்து கைலாயத்தை சொல்லிட்டார. பதஞ்சலி கைலாயத்துல தவம் பண்ணாரு, ஆனந்த தாண்டவத்தை கொடுக்க போகணும், காட்டணும், நான் பார்க்கணும்னு தவம் பண்ணாரு. எங்க கைலாயத்துல அங்கே காட்ட வேண்டியதானே, நீ சிதம்பரத்துக்கு போன, அங்க வந்து நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்படி இன்னும் எத்தனையோ பார்த்த. அவ வந்து என்ன பண்ண, பார்வதி கண்ண புத்தனாளா, தோசை வந்துருச்சா? கண்ண புத்தன உடனே தோசை வந்துருச்சா? புத்தன தோஷம், இந்த தோஷம் போவதற்காக, பாவம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் தவம் பண்ணிட்ட, ஏன் அங்கேயே பண்ணப்படாத காஞ்சிபுரத்துல? எல்லாத்தையும் தக்கமா போய் சொல்லிட்டாருப்பா. இன்னும் எத்தனையோ பேர், சாமி நான்கு திசைகளில் இந்த தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அந்த உபமன்னி முனிவருடைய மாணவ கூட்டம், மகரிஷி உபமன்னி மகரிஷி கைலாயத்தினுடைய சாரலிலே அடியில் இருக்கார். அவர் பூர்ணச்சந்திரனை போல எழுந்துள்ள இருக்கிறார். யாரு பூர்ணச்சந்திரனை போல எழுந்துள்ள? அவரை சுற்றி நட்சத்திர கூட்டங்களை போல மாணவர்கள், பல்லாயிரமானவர். உபமன்னி மகரிஷிக்கு சுத்தி, உபமன்னி மகரிஷிக்கு மாணவர்கள், வியாக்கரவாதனுடைய பிள்ளை. அவர் வந்து ஒரு நாள் தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார், தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார். கும்பிடுறது எந்த திசையை நோக்கி கும்பிடணும்? வடக்க தானே நோக்கி கும்பிடணும். அவர் தெற்கமா நோக்கி கும்பிட்டார். ஆகமத்தை படிக்கலையோ? இல்ல இல்ல படிச்சிருப்பார். என்ன சாமி நீங்க சிவபெருமானத்தை வர வேற யாரையும் கும்பிட மாட்டீங்களே, இப்ப தெற்கமா பார்த்து கும்பிடலையே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அன்பர்களே, அலால சுந்தரராகிய சுந்தரமூர் சுவாமிகள் தெற்கு திசைக்கு சென்று திருத்தொண்ட தொகை அழிச்சு விட்டு இப்பொழுது யானை மேல வந்து கொண்டிருக்கிறார் தெற்கு இருந்து, அதனால அவர் கும்பிட்டேனார் அப்படி சொன்னார். அதற்கு மேல தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிடலே சுவாமி, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். நான்கு திசையில தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிடல, அதுக்கு என்ன காரணம்? எங்க அப்பா வியாக்கரபாத பூசை பண்ண சிதம்பரம் இருப்பதனால தென் திசை உயர்ந்தது. விளங்குதா? இன்னும் எத்தனையோ காரணம். ஆடுற சாமி அவர் ஊரை பாத்துக்கிட்டு ஆட வேண்டியதாரு, அவர் ஊர் கையிலாயிருந்தாரு, அங்க பாத்துட்டு என்பதுக்கு நம்ம ஊரை பாத்துக்கிட்டு ஆடணும். திருவிளையாட புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் சிவபெருமான் மெல்ல தக்கமாவே, மெல்ல 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 தக்கமாவே வந்து ஆடுறாருல, தெக்கு பார்க்க ஆடுற, தெக்கமாவே வந்து தெக்கு பார்த்து ஆடுறாருல, இது எதுக்கு தெரியுமா? அந்த தென்றல் காட்ட, அதுக்கு மேல தமிழ கேக்குறது, தமிழ கேக்குறது, தமிழ் திருச்செவி மந்தம், தமிழ் பாடல திருச்செவியினாலே கேட்பதற்காக இப்படி தெக்கு பார்த்து ஆடுறாரு. தென்றமிழ் வேர், தென் தமிழ் வேர், தென்றமிழ் வடமொழியும் தெந்தமிழும் மரகள் நான்கு. இப்படி தெற்கு திசை எத்தனையோ வகையாலே உயர்ந்தது. தமிழ்நாடு உயர்ந்தது, புண்ணிய பூமி, புண்ணிய சிவரோ அப்பாண்டி நாட்டை சிவரோகம் ஆக்குவித்து அப்பாரு பாண்டி நாட்டை சிவரோகம் சிவலோகத்தை மதுரையில வரவழைச்சு வரவண பாண்டியனு காட்டினாரு. திருஞான சம்பந்தருக்காக சிவலோகத்தை ஆச்சாமரத்துக்கு வரவழைச்சு. அதனாலே தென்னாடு மிக சிறந்தது. தென்னாடு ஜெயருமானுக்கு மிக பிரியமானது, மிக பிரியமானது. வடநாட்டுலதான் அவர் இருக்கிறாரு. வடநாடு அவர் ஊர்னாலும் கூட தென்னாட்டுல அவருக்கு ரொம்ப பிரியம். விளங்குற வடநாட்டுல கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தா வீட்டுக்கு போயிட்டாரு. தென்னாட்டுல வந்து கல்யாணம் பண்ணாரு. மாமனா வீட்லயே தங்கிக்கிட்டாரு. இதெல்லாம் விளங்குற. அதனால தென்னாடு மிக சிறப்புடைய. அதனால தென்னாடு உடைய சிவனே போற்று. மற்ற நாட்டுக்காரன் என்ன பண்றா, இறைவன் என்று பொதுவாக வணங்குகிறார், சிவன் என்று வணங்குவதில்லை. மற்ற நாட்டுக்காரன் கடவுள் இறைவன் இறை என்று சொல்லி வணங்குகிறார், சிவன் என்று வணங்குவதில்லை. மற்ற நாடு உள்ள மக்கள் பத்தர் பொதுவாக கடவுள் ஒருவர் என்று உண்டு கொண்பார். இவர இந்த சிவம் என்கின்ற சொல்லாலே அவர்களுக்கு வணங்க வாய்ப்பு இல்லை, தெரியும். ஆக மற்ற நாடுகளிலும் சிவாலயங்கள் இருந்திருக்கிறது. அந்த நாடுகளில் இருக்கிற சிவாலயங்கள் எல்லாம் மறைந்து போனது இருக்கு, இருக்கிறதும் இருக்கிறது, நிறைய மறைந்து. நம்ம நாட்டுல சிவாலயங்களை காப்பாத்திட்டு நம்ம நாட்டை சிவாலயத்தை அழிக்கிறதுக்கு சத்துருக்கள் வந்து அழிச்சு இருக்கிறான். அழிச்சாலும் கூட முழுவதும் ஆலயமானால் அழிக்க முடியல. ஆகையினாலே இன்னும் எத்தனையோ சிவாலயங்களே சொல்ல வேண்டியதுல மறைந்து இருக்கிறது நம்ம நாட்டிலேயே. ஆகையினாலே இப்படி தென்னாடு என்பது சிவனுக்கு மிக பிரியமான நாடு. ஆகையினாலே தென்னாடுடைய சிவனை போற்றி அருளாளங்கள் அதிகமாக தோன்றிய நாடு இந்த நாடு. இது கர்ம பூமின்னு சொல்றது. கர்ம பூமி, கர்மம்னா சத்கர்மங்களை தவத்தை செய்து, கர்மம்னா தொழில், சிவ தொழிலை செய்து சிவனை சேருவதற்கான வாய்ப்பு. கர்மம்னா தொழில். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய நாடு தென்னாடு. அதனால தென்னாடுமே சிவனே போற்றுகிறார். மற்ற நாட்டுக்கார எப்படி கும்பிடுறான், இறைவா என்று சிவனே என்று கும்பிட அவனுக்கு தெரியல. சிவனேன்னு சொல்ல அவளுக்கு தெரியல. அதனால இறைவன் என்று பொதுவாக கடவுளை வணங்குகிறார்கள். இங்க சிறப்பாக பொதுவாக வணங்குதல் வேறு, சிறப்பாக வணங்குதல் வேறு. அதனாலே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவன் என்று சொன்னால் எங்கும் நிறைந்திருப்போன் என்பது ஒரு பொருள். இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்போன், இறைவன் என்றால் தலைமையாக இருப்போன். ஏன குருளைக்கு அருளினை போற்றி, ஏன குருளைக்கு அருளை போற்றி. குருளேனா குட்டி, ஏனம்னா பன்றி. பன்றி குட்டிக்கு அருளிய கருணைக்கு வணக்கம். பன்றி குட்டிக்கு அருளியது அது என்ன பன்றி குட்டிக்கே பழி அருண அப்படின்னு கேட்டா, ஒரு குடியானவனுக்கு குரு இருந்த துறை, மதுரைக்கு பக்கத்துல குரு இருந்த துறை. அந்த குரு இருந்த துறையிலே ஒரு வேளாளனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளாம். ஒரு வருஷம் வித்தியாசத்திலே 12 பிள்ளைகளும் பிறந்திருக்குது. அந்த 12 பயங்களும் பிள்ளைகளும் அதனால அந்த பக்கத்து இருக்கிற காட்டுல விளையாண்டுருக்கான். அதுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில பிரகஸ்வதி இருந்து தவம் பண்ணார். குரு இருந்த துறை அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தாடியோட ஜடையோட முடியோட அப்படி இருந்திருப்பாரா முனிவர். அப்படி இருந்ததை பார்த்து இந்த பயக கல்லை மண்ணை வாரி இந்த சாமியார்களை போட்டான். இந்த 12 பிள்ளைகளும் கல்லை வாரி மண்ணை வாரி வீசிட்டான். அப்படி வீசின உடனே விழிச்சு பார்த்தாரு. விழிச்சு பார்த்தா மனுஷ புள்ளகா, இவனுக்கு வேளாளனுடைய புள்ளக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேளாளனுடைய புள்ளகள் என்று தெரிந்து கொண்டு இப்படி நம்ம மேல கல்லை வாரி எரிந்து தவத்தை கலைத்தபடியினால இவர்களுக்கு சாபத்தை போட வேணும் என்று. அதனால நம் மீது கல்லை எரிந்தபடியினாலே நீங்கள் உழவருடைய பிள்ளைகளாகினாலே நீ உழுது சாப்பிடுற இனத்துல, உழுது சாப்பிடுற இனத்துல பிறக்க கடவீர்களாகணும் சாபத்து. உழுது சாப்பிடுறேன்னா என்னன்னா பன்றி, பன்றி குட்டிகளாக பிறக்க கடவுள் சாபத்து. சாபத்தை போட்ட உடனே அவருக்கு மனசு இருக்கலை. மறுபடியும் உங்களுக்கு ஜோமசுந்தர கடவுள் வந்து அருள் பண்ணுவாரு. பெரியோர்களுக்கு கோபம் ரொம்ப நேரம் இருக்காதுப்பா, கோபம் வராது. வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்காது. சிறியவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா விடவே மாட்டேன். சிறியவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பெரியவர்களுக்கு கோபம் வந்தால் கன நேரம் கூட அந்த கோபத்தை காப்பாத்தா உங்களுக்கு தெரியாதுன்னாரு திருவள்ளுவர். குணம் என்னும் குன்றேறி நின்ற வெகுளி கனவேயும் காத்தல் அரிது என்பது திருக்குறள். அதனாலே அப்படி கோபம் மாறி போச்சு. உடனே உங்களுக்கு சோமசுந்தர கடவுள் வந்து அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கொஞ்ச நாளையிலே ஒரு பன்றியினுடைய வயதுல அந்த 12 பிள்ளைகளும் பிறந்துச்சோம். அது எப்படி பிறச்சோம் என்னன்னு கேட்காதீங்க. அப்படியே பிறந்துச்சு. அப்படி பிறந்த பிறகு பாண்டியன் வேட்டைக்கு வந்தான். தாய் பன்றி தந்தை பன்றி ஆகி 2 பன்றிகளையும் பாண்டியன் கொன்று விட்டான். கொன்ற பிறகு அந்த 12 குட்டிகளும் குட்டி போட்டு கொஞ்ச நாளையிலேயே வெயில்ல கடந்து வதங்கி கத்திக்கிட்டு இருந்துச்சு. தாய் இருந்தா தானே அது பாலக்குடி வேற என்ன பண்ணும், ஒண்ணு பண்ண முடியாது. கத்தியது அப்படி தாய் இல்லாம ஒரு ஹெலிகாப்டர்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரெண்டு பேரும் போயிருக்காங்க. ஒரு ஏசி ஹெலிகாப்டர் அப்படி போகும்போது ஆகாயத்தில் சுத்தி வரும்போது அந்த காட்டுகிட்ட வந்த உடனே அந்த பன்றிக்குட்டிகளுக்கு அத்தனை சத்தம் கேட்டு, சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, நீ போய் அந்த பன்றிக்குட்டிகளுக்கு பால் குடுடி அப்படின்னு சொல்லல, நீ இதுலயே ஹெலிகாப்டர்லயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே அவரே இறங்கி வந்துட்டார். அவரே இறங்கி வந்து பன்றி உருவமாக எடுத்து, இதெல்லாம் வேணும்னு ஒருத்தன் கதை எழுத முடியாது இல்ல, சுவாமியை பன்றி உருவம் ஆனாரு அப்படின்னு எழுத முடியாது இல்லப்பா, பன்றி உருவம் எடுத்து தாய் பன்றி உருவம் எடுத்து அந்த 12 குட்டிகளும் முட்டி குடிக்கும்படியாக செய்தார். அப்படி பால் கொடுத்து அந்த குட்டிகளை காப்பாற்றி அதன் பிறகு அது பாண்டியனுக்கு அறிவித்து அந்த பால் குடித்த அப்படின்னால அவர்களுக்கு ஞானம் அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வந்துடுச்சு, வராம இருக்குமா, வந்து விட்டது. வந்து விட்டபடியினால பாண்டியனுக்கு அறிவித்து இந்த மாதிரி பன்றி 12 குட்டிகளும் 12 பேர் பன்றி முகமுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உனக்கு மந்திரிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்கள், அவர்களை கூட்டிட்டு வந்து நீ மந்திரியாக வச்சுக்கொண்டான். இந்த 12 பேரையும் ராஜாவுக்கு பாண்டியன் மந்திரியா கூட்டியாந்து மேலதாளத்தோட வரவழைச்சு மந்திரி ஆக்கி விட்டு மந்திரி பதவியை கொடுத்தான். அதன் பிறகு கொஞ்ச நாளையில முன்ன இருந்த மந்திரி பழைய மந்திரி இருக்கிற பழைய மந்திரி வீட்டுல இருந்த பெண்களை எல்லாம் அந்த புது மந்திரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதை வந்து மாணிக்க வாசகரே அதை சொல்லி பின்னாடி சொல்றாரு. சென்னி பத்து
வேவத்திரிபுரம் வேவத்திரிபுரம் செற்றவில்லி வேடுவானாய் கடிநாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உந்த ஏன்னு அம்பு விட்டு இறந்த ஏனா ஏ உந்த பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரையாதி என்று கேவலம் கேளராய் பால் கொடுத்த இடப்பரிவார் எம்பிரான் ஆவாரே. கேவலம் பன்றிக்கு இறங்கி கேவலம் கேளராய்ப்பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே
என்று பாடுகிறார் மாணிக்கவாசன். பின்னாடி சிரிப்பு ஆகையினாரே, இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையுடையவன் என்பது இதுல விளங்குது இல்ல. அதனாலே அந்த ஏனக்குருளைக்கு அருவினை போற்றின்னு அந்த வரலாற்றை சொல்லி வணக்கம் சொல்லுகிறார். மானக்கையிலை மலையாய் கைலை மலை என்பது அவருடைய ஹெட் ஆபீஸ். யாருடைய ஹெட் ஆபீஸ்? சிவருமானுடைய ஹெட் ஆபீஸ், தலைமை அலுவலகம், தலைமை அலுவலகம். அல்லே எண்ணில்லாத தேவர்களும் முனிவர்களும் பூதங்களும் அரம்பை முதலானவர்களும் எந்த நேரமும் பாடலும் ஆடலும் வேதங்களும் ஆகமங்களும் முழங்க அற்புதமாக எழுந்தருள் இருக்கின்ற தலம் அந்த கைலாயம். அறவொலி ஆகமங்கள் அறிவாரதி தோத்தரங்கள் அறவிய வேத ஒலி விண்ணலா வந்து எதிர்ந்திசைப்ப என்பது சுந்தர தேவாரம். அப்படிப்பட்ட கைலாயம், அதனுடைய அருமை பெருமை, அதனுடைய சிறப்புலாம் சொல்லி முடியாது. யாரும் கண்டது கிடையாது, மனிதர்கள் கண்டவர் கிடையாது. தூரத்திலிருந்து அதுதான் கைலாயம் என்று பார்த்து விட்டு வருவார். அதுதான் கைலாயம் என்று பக்கத்துல அணுகல்ல முடியாது. அப்பர் சுவாமிகிட்டே சொல்லிட்டார், கைலை மாலி வரை கைலாயத்துக்கு அவர வண்டுலாங்குழல் மலைமகள் வடகைலை வண்டுலாங்குழல் மலைமகளுடன் வடகையிலே அண்டர் நாயகர் விற்றிருக்கும். நிறைய பூ அணிஞ்சிருக்காளா பார்வதி, அதுல தேன் இருக்குமா, அதுல அப்புறம் வண்டு முக்கியம். அந்த வண்டுலாங்குழல் மலைமகளுடன் பார்வதியோடு எங்க அப்பா எழுந்தருள் இருப்பாரு கைலாயத்துல. அந்த காட்சியை பாக்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன், மூர்ச்சையா கிடந்துகிட்டு கீழே நடக்க முடியாம கீழே மயக்கமா கிடக்குறவர் அப்படி சொல்றாருமா.
வெண்டுலாங்குழல் மலை மகளுடன் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அவரடியின் கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலின் அடைந்தேன் கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பிது முனியே என கூற
அப்படின்னு சொன்னாரா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஐயரு, நல்ல
கைலை மால் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பான்மையோர் அடைவதற்கு எளிதோ அயில்கொள் முத்தலை அமரரும் அணுவதற்கு அரிதார்.
வெயில் கொள் வெஞ்சுர தென் செய்தீர் வந்தனர்கள். இவ்வளவும் பயங்கரமான வெப்பம் உள்ள இந்த காட்டிலே கைலாயத்தை பாவுக்கிறேன்னு வந்திருக்கு ஐயா, விவரம் தெரியாம இவ்வளவு தூரம் வரலாமா ஐயா அப்படின்னு. அப்புறம் அவரு நான் பார்க்காம போக மாட்டேன்னாரு, பார்க்காம நான் போக மாட்டேன்னாரு அப்படி சொன்ன உறுதியை கேட்டு அப்புறம் திருவையாற்றில் உனக்கு அந்த காட்சியை தர இந்த குளத்தில் மொழி திருவையாற்றில் போய் எடுத்துருன்னு சொன்னார். இப்படி கேட்கலாம். அதனால கைலாயம் மனிதர்களாலே அடைவது சாமம். கைலா யாத்திரைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அது கைலாயம் என்று பார்த்து அப்படித்தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது மிக பெருமை பொருந்தியது. அதனால மானக்கைலை, மானம்னா பெருமை, மானக்கைலை மலையாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றின்னு அப்பர் சுவாமி அப்பத்தான் பாடினார். வெற்றாய் வில்லாய் நின்றாய் போற்றி, மிளாமையாளன்மை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி, அரங்கம் நால்வேதானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று பாடுகிறார் அப்பர் சுவாமி. மானக்கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, அதனாலே அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி. அம்மான் என்று சொன்னால் மாமனுக்கு சொல்ற பேர், அம்மான்னா அம்மா, அம்மா கூட பிறந்தவன் அம்மான், புரியுதா? அம்மான்னு சொல்றோம்ல தாயாரு, தாயாரோட பிறந்தவன் என்ன சொல்றது, மாமான்னு சொல்றோம்ல, மாமாவுக்கு அம்மான்னு தான் இலக்கணங்கள். அம்மான் அம்மானே ஆகமசியில் இருக்கும் பிம்மான சுந்தரம் சொல்றார். அன்புடைய மாமனும் மாமியும் நீங்கிறார் அப்பர் சுவாமி. சிவருமான மாமான்னு ஊப்பிடுறாரு அது அப்பர் சுவாமி. அதனாலே அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி வணக்கம். இருள் கிட அருளும் இறைவா, இருள் கிட அருளும் இறைவா போற்றி. இருள் என்பது உயிர்களோடு கூட கலந்திருக்கிற ஒரு அறியாமை, உயிரோடு கலந்திருக்கிற அறியாமை. இப்ப நமக்கு அறிவு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், சில சமயங்கள்ல அறிவு இல்லாமையும் போதுல, அறிவு இல்லாம போச்சு, நினைவு இல்லாம போச்சு அப்படி சொல்றமா இல்லையா? அதுவரையில் அந்த அந்த நேரம் என்னமா இருக்கிறான், அறிவுடையவனாக இருக்கிறான். அதனாலே அறியாமை என்பது உயிருக்கு இயல்பாக உள்ள ஒரு குணம். எதை அறியாமை என்பது என்றால் கடவுளை அறியாமை. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தையும் பத்தியையும் புத்தியையும் நமக்கு சிவருமான் தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யணும். நம்ம பார்வதி பதே.